நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும் போதெல்லாம் எங்களுக்கு சமீபமாக வருகிறதுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரமப்பா. எனக்கொண்டு ஒரு சிரத்தை நான் தெரிந்து கொண்டேன், அவர்கள் எப்பொழுதும் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களே. அருமையாண்டவரே, நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்மை பிரியப்படுத்தவும், உம்முடைய ஆவியினால் எங்களை ஆண்டு ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, நடத்துங்க. அப்படி ஆண்டவரே, நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே தேவையான உம்முடைய வார்த்தைகளை, அவ்வப்போது காலத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து சத்தியத்தின்படி எங்களை நடத்துகிற உன்னதமான தேவனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இதனாலும் ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா, எங்களுக்கு உணர்த்துங்கப்பா, எங்களை நடத்துங்க. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதிங்கப்பா. உம்முடைய கண்ணை எங்கள் மேலே வைத்து ஆலோசனை தாருங்கள். நாங்கள் செபிக்கிறோம், பண்டாடுகிறோம், ஒப்புக்கொடுகிறோம். உம் சித்தம் செய்யப்பட்டோம்ப்பா. ஆவியானவரே எங்களை தொடர்ந்து நடத்துங்கடும், பண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆவே ஆவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய தேவனை நம்முடைய பாவிச கண்களாலே காணாவிட்டாலும் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். நம்முடைய வெளியான தோற்றத்தை அல்ல, நம்முடைய உள்ளான உள்ளத்தை காண்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரமாகவே தான். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நாடோ விருதத்தை பார்க்கிறேன் சொல்லி சொன்னார். கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை காண்கிற தேவனாக இருக்கிறாரு. தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ஒரு கட்டத்திலே அடிப்படையாய் சொன்னார், தேவரின் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து உத்தம குடத்தில் பெரியமாக இருக்கிறீர் என்று நான் அறிவேன் சொன்னேன். தேவரின் இருதயத்தை சோதித்து பார்த்து உத்தம குடத்தில் பிரியமாக இருக்கிறீர் என்று தேவனுடைய மனுஷனாகிய தாவீது சொன்னார். ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவராகவும் நம்முடைய உத்தம குடத்திலே அவர் பிரியமாக இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் தேவையாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இன்றைய செய்திக்கு நாம் ஆதாரமாக ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் வாசிப்போம். என்னை கூட திருப்பிக் கொள்ளுங்கள், எபிரியருக்கு எழுதின நிருபம். கம் வித் மீ ப்ளீஸ், புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 3. எபிரியருக்கு நிருபம் 3 அதிகாரம் 17 இருந்து 19 வசனம் வரை, 17 இருந்து 19 வரை நாம் வாசிக்க கேட்போம்.
மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிட்டே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாம போனார்கள் என்று பார்க்கிறோம். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிட்டே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாம போனார்கள் என்று பார்க்கிறோம்.
பிள்ளைகளே, 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? பாவம் செய்கிறவர்களை ஆரோசிக்கிற பரிசுத்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். தேவ ஜனங்கள் தான், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் தான், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனாலும் பாவம் செய்தபோது தேவனே அவர்களை ஆரோசித்தார், வெறுத்தார் என்று சொல்லி பார்க்கிறார். ஆகவே அவர்கள் சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிட்டு சொல்லி இந்த வேதவசனம் ஒரு எச்சரிப்பின் செய்தியை இந்த இடத்துல தேவன் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் 15 வசனம் சொல்றது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் ஆபிரகாமுக்கு ஆடியிட்டு கொடுத்த கான தேசத்தை அடையாமல் போனார்கள். காரணம் என்ன? இந்த செய்தியின் தலைப்பு அவவிசுவாசத்தினால் அடையாமல் போனார்கள். அவவிசுவாசத்தினால் அடையாமல் போனார்கள். ஆம், என்ற கருமான தேவனுடைய பிள்ளைகளே, அவவிசுவாசம் எவ்வளவு பொல்லாத பாவம் என்று விசுவாசிகளாகிய நாம் உணர வேண்டிய அளவுக்கு உணராமல் இருக்கிறோமோ என்று எண்ணத் தோன்கிறது. அவவிசுவாசம் பொல்லாத பாவம். பொல்லாத விசுவாசி தேவனுடைய பிள்ளைகளுக்கிடையே அவவிசுவாசத்தை விதைக்கிறார். தேவனுடைய வசனத்திலே, தேவனுடைய வார்த்தைகளிலே சந்தேகங்களை கொண்டு வருது. தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் போகிற அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கிடையே பிசாசானவர் அவவிசுவாசத்தை, சந்தேகத்தை விதைக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவ ஜனங்கள் ஆபிரகாமுக்கு ஆடியிட்டு கொடுத்த கானான் தேசத்தை அடையாமல் போனார்கள். காரணம் அவருடைய அவவிசுவாசத்தினாலே ஆகும். இதை படிக்கும் பொழுதெல்லாம் நான் யோசிக்கிறேன், தெரிய கவனிங்க, ஐந்து முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க வருகிறேன். நான் கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர வருகிறேன். தெரிய கவனிங்க, அவவிசுவாசத்தினாலே தேவ ஜனங்கள் அடையாமல் போனார்கள். கத்தர் எகிப்திலே அற்புதங்களை செய்தபோது கத்தர் ஆபிரகாமின் தேவன் நம்மை சந்தித்தார் என்று விசுவாசித்தார்கள். எகிப்திலே தேவன் அற்புதங்களை செய்தபோது ஆபிரகாமின் தேவன் நம்மை சந்தித்தார் என்று விசுவாசித்தார்கள். எகிப்திலிருந்து வெளியேறும் போது கத்தர் நம்மை அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறவர் என்று விசுவாசித்தார். எகிப்திலிருந்து தேவன் தன் ஜனங்களை விடுதலையாக்கும் பொழுது கத்தர் அடிமத்தனத்தில் இருந்து எம்மை விடுதலையாக்குறவர் என்று விசுவாசித்தார். பிற்பாடு பார்வன் சேனை அவர்களை தொடர்ந்து வந்தபோது பார்வோனின் சேனைகளிடத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறவர் கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்று விசுவாசித்தார். பார்வோனின் சேனை அவர்களை தொடர்ந்தபோது கத்தர் நம்மை பாதுகாக்கிறவர் என்றும் கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்றும் விசுவாசித்தார். செங்கடல் பிரிந்து வழி திறந்தபோது நெருக்கமான நேரத்திலும் இடுக்கமான சூழலிலும் கத்தர் நமக்கு வழி உண்டாக்குறவர் என்று விசுவாசித்தார். செங்கடல் பொறிந்து வழி ஆடபோது, வழி திறந்தபோது நெருக்கமான இடுக்கமான சூழலிலும் கத்தர் நமக்கு வழியை உண்டாக்குறவர் என்று விசுவாசித்து கத்தரை பாடி துதித்தார்கள் என்று யாத்திரை 13 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படி இருந்தும் அவவிசுவாசத்தினால் தேவன் சொன்ன இளை பார்தலிலே அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் அவவிசுவாசத்தினால் அவங்கள் பிணங்கள், அவருடைய சபங்கள் வனாந்தரத்திலே விழுந்தது என்று எழுதப்பட்டது. இது என்னுடைய செய்தியின் சாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை குறித்து சற்று விவரிக்கிறேன், கொஞ்சம் கவனித்துக் கொள். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே அவவிசுவாசம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எத்தனை ஆண்டுகள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அவவிசுவாசம் என்கின்ற பொல்லாத கொடிய பாவம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வராதபடி, அவைகள் நம்மை தேவனை விட்டு பறிக்காதபடி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக. பாருங்க, என்றை கவனிங்க, 400 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே தேவ ஜனங்கள் வேதனைப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். எல்லாருக்கும் தெரியும், 70 பேராக யாக்கோபு 70 பேராக எகிப்துக்கு போனார். அங்கே இருந்து தேவ ஜனங்கள் பலகி பெருகினார். சோ யாக்கோபின் காலத்தில் இருந்து மோசேயின் காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் இருந்து அவர்கள் அந்த தேசத்திலே அனுபவித்த வேதனைகளின் நிமித்தம், ஆளோட்டிகளின் நிமித்தம், அனுபவித்த துன்பங்களின் நிமித்தம் தேவனை நோக்கி கூக்கடித்தார்கள், கதறினார்கள், புலம்பினார்கள், அழுதார்கள், மன்றாடினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 400 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்த அந்த ஜனங்களை தேவன் சந்தித்தார். சந்தித்த போது பெரிய காரியங்கள் இந்த தேசத்தில் நடந்தது நாம் பார்க்கிறோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. நான் சொல்ல போது தயவு செய்து நிதானியங்க, சிந்திங்க, கவனிங்க. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பட்டிக்கப்படுவாராக. தேவனுடைய வசனத்தை கேட்க 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 நமக்குள்ளே விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய வசனமே நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படையாகும். நம்முடைய ஃபெய்த்தை நாம பில்டப் பண்றது எவ்வாறு, நம்முடைய விசுவாசத்தை நாம வளர்த்துக் கொள்வது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே. ஆகவே நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படை ஆதாரம் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை தான். ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் நம்புகிறோம், அதற்கு பேர் விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்க. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் படியே 400 ஆண்டுகள் உன்னுடைய ஜனங்களுடைய சந்ததி உபத்திரவப்படுவார்கள், அடிமத்தனத்தில் இருப்பார்கள், வேதனை படுவார்கள் சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தின் படியே இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே 400 வருடங்கள் அவர்கள் வேதனைப்பட்டார்கள், உபத்திரப்பட்டார்கள். நன்றாக கவனிங்க. இப்பொழுது நேரம் வந்தபோது, தேவனுடைய கடிகாரம் சுழன்ற போது, தேவனுடைய நேரம் வந்தபோது தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார். ஜனங்களை அந்த உபத்திரவத்தில் இருந்து, எகிப்திலே அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகளில் இருந்து, உபத்திரவத்தில் இருந்து அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்க தேவன் அவர்களை சந்தித்தார். நன்றாக கவனிங்க, கர்த்தர் அவர்களை சந்தித்தார். ஆபிரகாமின் தேவன் அவர்களை சந்தித்தார். தேவனே அவர்களை மீட்கிறார் என்பதை தேவ ஜனங்கள் விசுவாசிப்பதற்காக. அருமன தேவட பிள்ளைகளே, எகிப்திலே தேவன் 10 அற்புதங்களை செய்தார். அற்புதங்கள் என்று சொல்வதை விட 10 வாதைகளை தேவன் செய்தார் என்று நாம் சொல்ல முடியும். நன்றாக முடியுங்க. இந்த 10 அற்புதங்களையும் அல்லது இந்த வாதைகளையும் தேவன் எகிப்திலே செய்ததின் பிரதான நோக்கம் தன்னுடைய ஜனங்கள் தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அடிப்படையாக தேவன் எகிப்து தேசத்திலே அற்புதங்களை செய்தார். ஒன்று, மறுபக்கத்திலே எகிப்து தேசத்தின் தெய்வங்கள் மேலே தன் நீதியை நிறைவேற்றுவதற்காகவும் தேவன் எகிப்தில் அற்புதங்களை செய்தார். ரெண்டு முக்கியமான காரியம் ஆண்டவர் எகிப்திலே 10 அற்புதங்களை அல்லது வாதைகள், ஒன்று தன் ஜனங்கள் தன்னை விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவது எகிப்தியர்கள் தெய்வம் இல்லாதவர்களே தெய்வம் என்று சொல்லி ஆராதித்த அந்த விக்கிரகங்கள், அந்த தெய்வங்கள் மேலே தேவன் தன்னுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்காக ஆண்டவர் பார்வையுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாண்டு திரும்ப 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 எழுதியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் ஜனங்கள் தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார் என்பது நிதர்சனம். அதுக்கு ஒரு முக்கியமான காரியம், ஜனங்கள் தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஒரு கட்டத்தில் இயேசு சொன்னாரு, நீங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 11 அதிகாரத்திலே மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்புதனை பார்த்த அநேக யூதர்கள் அந்த இடத்திலே இயேசு மேலே விசுவாசம் வைத்தார்கள் சொல்லி நாம வாசிக்கிறோம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து தன் ஜனங்கள் தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக 10 வாதைகளை அங்கே அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவைகளை நான் கொஞ்சம் வரிசைப்படுத்த போறேன், அதை நீங்க கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது என்று நம்புறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம், நன்றாய் கவனிங்க. இந்த முதலாவது மோசே பார்வனுக்கு முன்பாக கோலை போடுறாரு. அந்த கோல் வந்து சர்ப்பமாக மாறிடு. அதை முதலாவது ஆண்டவர் சொன்னார், இந்த கோல் சர்ப்பமாக மாறினது உங்களுக்கு தெரியும். கோல் சர்ப்பமாக மாறின போது மந்திரவாதிகளும் தங்கள் கோல்களை போட அவைகளின் சர்ப்பமாக மாறிட்டது. ஆகவே பிசாசுகளுக்கும் அற்புதங்களை செய்கிற வல்லமை இருக்குது என்பதை அதிலிருந்து நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, மந்திரவாதிகள் பிசாசினாலே அற்புதங்களை செய்கிறார்கள். நன்றாய் நாம் அறிவோம். வெளிப்படுத்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது சாத்தான் வானத்திலிருந்து அக்னி இறக்கி ஜனங்களை அற்புதம் செய்து ஜனங்களை தன் பக்கமாக இழுத்துக் கொள்வான்னு சொல்லி வெளிப்படுத்தும் விஷயத்தை நாம் வாசிக்கிறோம். இனி வரப்போகிற காலங்கள் கொடுமையாக காலமாக இருக்கும். பிசாசுக்கும் அற்புதங்களை செய்கிற வல்லமை இருக்குது, ஆனால் அவருடைய வல்லமைக்கு ஒரு வரம்பு இருக்குது. அது ஆனால் நம்முடைய தேவனுடைய வல்லமைக்கோ வரம்பே இல்லை. ஆகவே மோசியோட காலத்தில் அந்த அற்புதங்களை பார்த்தீங்கன்னா 2-3 காரியங்களை அவர்கள் செய்க, அதோடு அவர்களே மந்திரவாதிகளை சொல்கிறார்கள், இது தேவனுடைய விரல், இதுக்கு மேல எங்களால் இயலாது. ஆகவே மோசியோட இருக்கிற பெரியவர் என்பதை மந்திரவாதிகளும் ஏற்றுக்கொண்டார்கள், வெளிப்படுத்தினார்கள். அருமையான தேவனை பற்றி நன்றாக கவனிங்க. கோலை அவர் சர்ப்பமாக மாறினது, போட சர்ப்பமாக மாறினது மோசைக்கு தேவன் கொடுத்த ஒரு அடையாளம். மட்டுமல்ல, மோசையை கர்த்தர் தான் அனுப்பினார் என்பதற்கு அறிந்து கொள்ள பார்வோனும் தேவ ஜனங்களும் மோசையை கர்த்தர் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வதற்காக கோல் சர்ப்பமாக மாறிட்டு. இதற்கு பிறகுதான் 10 வாதைகளை தேவன் எகிப்தில் நடத்துகிறார். நன்றாக கவனிங்க. சோ அதுல முதலாவது வாதை நாம பார்க்கிறோம், யாத்திரகமம் 7 அதிகாரத்தில் 20 வசனத்திலே முதலாவது வாதை அல்லது முதலாவது அற்பத்தை நாம பார்க்கிறோம். 7 அதிகாரம் யாத்திராவும் 7:20 தண்ணீர் இரத்தமாக மாறிட்டது. சரி, இப்ப நன்றாக கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ நதியின் தண்ணி மேல கோலை நேட்டு அது இரத்தமாக மாறும். ஏனென்றால் எகிப்தியர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் நதியில் இருந்தால் எடுக்க முடியிருந்தது. பெரிய நதி அந்த தேசத்தில் எகிப்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் அது ஓடிக்கொண்டிருக்கு. நன்றாக கவனிங்க. எகிப்திலே ஜனங்கள் வந்து நதியிலிருந்து தண்ணீர் அடித்தான் அவர்கள் குடித்தார்கள். ஆகவே ஜனங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாத அளவுக்கு நதி இரத்தமாக மாறினபடியால் ஜனங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது போயிடுச்சு. ஆகவே அவர்கள் ஊற்று தோண்டினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நன்றாக கவனிங்க. இப்பொழுது மந்திரவாதிகளும் என்ன செய்கிறார்கள், தாங்களும் தங்களை மந்திர வித்தையாக தண்ணீரை ரத்தமாக மாற்றுறாங்க. இப்ப நான் யோசித்து பார்த்தேன், மந்திரவாதிகளுக்கு அற்புதம் செய்கிற சக்தி சரியாக இருந்திருக்கும் இருந்தால் ரத்தமாக மாறின தண்ணீரை திரும்ப அவர்கள் தண்ணீராக மாற்றியிருந்தால் ஜனங்கள் அதை குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடம் இருக்கு. ஆனா இவர்களால அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் இவர்களும் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார்களே ஒழிய ரத்தமாக மாறின தண்ணீரை திரும்ப தண்ணீராக மாற்றுறதுக்கு இவர்களுக்கு வல்லமை இல்லை. அவை ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. கபடிங்க, இது முதலாவது அற்புதம். நம்முடைய ஆண்டவருக்கு தண்ணீரை ரத்தமாக மாற்றவும் முடியும், தண்ணீரை இரசமாக மாற்றவும் முடியும். நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். 2 வாதையை நாம் பார்க்கிறோம் என்னவென்றால், 2 வாதை 8:6 வசனத்தில் இருக்குது, தவளைகள் வந்து தேசத்தை மூடிக்கொண்டது. 2 வாதை என்னவென்றால், தவளைகள் வந்து தேசத்தை மூடிக்கொண்டது. 3 வாதை என்னவென்றால், அதே 8:17 வசனத்திலே, யாத்திராவும் 8:17 எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பெண்கள் ஆயிற்று. இது நீங்க பேன்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம தலையில ஊர்ற பேன் என்று நினைச்சிடாதீங்க, அது அது அப்படி இல்லை. அந்த பேன்கள் வந்து பெரிய பெருசாக ஜனங்களுக்கு அது அந்த அந்த பேன்களால ஏற்படுகிற அசௌகரியங்களை சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய பெரிய பேன்களாக அது இருந்திருக்கு. ஆகவே இது தேசத்தை கெடுத்தது, ஜனங்களுடைய மாமூல் வாழ்க்கையை கெடுத்தது, அதனாலே எகிப்தியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். போகட்டும், நேரம் போது. நாலாவது வாதம் என்னவென்றால், எகிப்து தேசம் வண்டுகளாலே கெட்டு போயிட்டு சொல்லி நாம் பார்க்கிறோம். வண்டுகள் இதுவரை எகிப்து தேசம் காணாத அளவுக்கு அந்த தேசம் முழுவதும் வண்டுகளாலே நிறைந்தது என்று சொல்லி வேதம் சொல்றது. ஐந்தாவது வாதையை பார்க்கும் பொழுது, மிருக ஜீவன்கள், அதாவது எகிப்தியுடைய மிருக ஜீவங்கள் எல்லாம் கொடிதான கொள்ளை நோயினாலே மாண்டு போயிட்டது. இங்க ஒரு குறிப்பை நான் சொல்லட்டும், எகிப்தியுடைய மிருக ஜீவங்கள் எல்லாம் கொள்ளை நோயினாலே மாண்டு போயிட்டது. ஏனென்றால், நன்றே கவனிங்க, அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு இருக்கிற மிருக ஜீவன்களை வைத்துத்தான் அவருடைய செல்வம் அவருடைய ஆஸ்தியை கணக்கிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், யோபுடைய காலத்தில் நீங்க பாப்பீங்களா இருந்தால், யோபுக்கு இருந்த ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்களை குறித்து வேதம் சொல்றது. அதன் அடிப்படையில் தான் அவன் பெரிய ஐஸ்வர்ய கிழக்கத்தை பற்றி எல்லாரும் பார்க்க அவன் பெரிய ஐஸ்வர்யனாக இருந்திருக்கிறான். என்றால் அவ்வளவுக்கு அவனுக்கு ஆடுகளும் மாடுகளும் கழுதைகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர் இருந்திருக்கிறார். ஆகவே அந்த நாட்களிலே ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஆடு மாடுகள் மிருக ஜீவங்கள் அதிகமாக இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அவர்களுடைய செல்வங்களை கணக்கிடுவார்கள். அவைகளை வைத்து தான் அவர்கள் பிழைத்தார்கள், வாழ்ந்தார்கள். இன்றைய நாளில் இருக்கிறது போல யந்திரங்கள், வாகனங்களோ, விமானங்களோ, படகுகளோ அந்த நாட்கள் இல்லை. எல்லாவற்றையும் அவர்கள் மிருகங்களை வைத்து தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே எகிப்தியிருக்கிருந்த மிருகங்கள் மேலே ஆண்டவர் கொடிய வாதை அனுப்பினார்னு சொன்னா பார்க்கிறோம். ஆகவே அவைகள் மாண்டு போயிட்டது. அதுக்கு பின்பாக நீங்க ஆறாவது வாதியாக பார்ப்பீங்களாக இருந்தால், மனிதர்கள் மேலும் மிருக ஜீவங்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள். இவ சுகஜீவியாக வாழ்ந்து கொண்டிருந்த எகிப்தியருக்கு திடீரென வியாதிகள், எரிபந்தமான கொடிய கொப்பளங்கள். அப்படியான அந்த கொப்பளங்களாலே, அவங்களுடைய சரீரத்தில் உடலிலே ஏற்பட்ட கொப்பளங்களாலே அவருடைய சரீரத்துக்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டிருக்கு. ஒரு கணம் நீங்க யோசித்து பாருங்க, தேசத்தில் எகிப்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இப்படிப்பட்ட கொப்பளங்கள் வந்தால் எங்க போய் இதை மாத்துறது, எந்த டாக்டர்கிட்ட போறது, எந்த மருந்து வாங்குறது, யார் இதை பார்க்கறது, எல்லாருக்கும் சர்வத்தில் எப்படி இருந்தால் நிலைமை எப்படி இருந்துக்கும். அப்ப அந்த தேசம் ஒரு பெரிதான ஒரு கொடிய வியாதி இன்றைக்கு இருக்கிற இந்த வைரஸினால உலகம் அலக்கடி, தேசங்கள் அலக்கடிக்கிறது போல அன்றைக்கு இந்த எரிபந்தனமான கொப்பளங்களாலே அந்த ஜனங்கள் எல்லோரும் மிகவும் வேதனைப்பட்டிருக்கார்கள், துன்பப்பட்டிருப்பார்கள், கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால், ஏழாவது வாதியாக, கல்மழையும் கல்மழையோடு கலந்த அக்னியும் புரண்டோடிட்டு அது தேசத்தை கெடுத்து போட்டு பார்க்கிறோம். எட்டாவதாக நாம் பார்க்கிறோம், வெட்டி கிளிகள், தேசம் முழுவதும் வெட்டி கிளிகளால் நிறைந்தது. வேதம் சொல்றது, அவைகளால் தேசம் அந்தகாரப்பட்டது. ஆச்சரியம் என்னவென்றால், இந்த வெட்டி கிளிகளால தேசத்தில் ஒரு பச்சை இலை கூட காணப்படுது. வெட்டிக்கிடிகள் எகிப்து தேசம் எங்கும் இருந்த எல்லா மரங்கள், செடிகள், பச்சையாக இருந்த அனைத்தையும் தின்று எல்லாத்தையும் அழித்து போட்டு, இப்ப பயிர் வகையெல்லாம் நாசமாய் போய்விட்டது. அவர்களுடைய ஜனங்கள் புசிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு உரிய தானியங்கள் எல்லாமே அழிந்து போய்விட்டது. போகட்டும். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், கத்தர் கீழ்காட்டை வீச பண்ணினாராம், வெட்டுக்கிடிகளை கொண்டு வந்து தேசம் நிரம்பிட்டு. பிறகு மோசே ஜெபித்த போது கத்தர் மேல்காட்டை வீச பண்ணினாராம். வேத வசனம் அதை சொல்லுது, எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு வெட்டுக்கிளி கூட இல்லை, எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போய் செங்கடிலே போட்டார். கத்தர் மேல்காட்டை வீச பண்ண தேசத்தை மூடியிருந்த அத்தனை வெட்டுக்களில் ஒன்று கூட மீதமாகாமல் அத்தனையும் அள்ளிக்கொண்டு போய் செங்கடிலே போட்டதுன்னு நான் பார்க்கிறேன். இதை சிந்திக்கும் பொழுது என் மனதில் வார யோசனை என்னவென்றால், கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகம் இந்த வைரஸினால வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது, கற்ப வேதனைப்படுகிறது. எங்கு எல்லா தேசங்களிலும், வேறத்தால எல்லா தேசங்களிலும் இந்த வைரஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கு. கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் பல லட்சங்களை காவு கொண்டு போய்விட்டது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், வேத பத்திரத்தின்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக இருந்தார், இந்த உலகத்திலே இருக்கிற கடைசி வைரஸையும் அள்ளிக்கொண்டு போய் சமுத்திரத்திலே போட்டு அதை இல்லாமல் செய்ய நாம் தேவனாலே ஆகும் 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 என்று அறிக்கை செய்கிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே தீர்வு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் தீர்வுக்காக நாம் மன்றாடுவோம். என் நாமம் தரிக்கப்பட்டு என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடி விண்ணப்பம் பண்ணினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, அதுக்கு மேல் வசனத்தை பாதிப்பீங்களா இருந்தா, தேசத்துல கொள்ளை நோய் பஞ்சங்கள் வரும் பொழுது பட்டயம் வரும் பொழுது இதை செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு அங்கே சொல்லி வச்சிருக்கோம். ஆகவே இன்றைக்கு உலகம் முழுவதும் இரவு பகலாக தேவ ஜனங்கள் இதற்காக ஜெபிக்கிறார்கள், மன்றாடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேசங்கள் அரசாங்கங்கள் பொருளாதாரத்தினாலே நலிந்து மெலிந்து போகிறது ஒரு பக்கம் இருக்க, வளருகிற சந்ததியிலே படிப்பு பாடசாலைகள் ஒழுங்காக இயங்காதபடியால் வளருகிற சந்ததியிலே அறிவு புத்தி படிப்பு பாதிக்கப்படுறது ஒரு பக்கம், மறுபக்கம் ஆவிக்குரிய உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு அதை விட அதிகம். இன்றைக்கு நம்ம சபையை போல எத்தனை சபைகள் கூடப்பட்டு கிடக்குது பாருங்க. சபை கூடி வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, ஆனால் தேவனுடைய சபைகள் இன்றைக்கு கூடி வர முடியாத அளவுக்கு இன்றைக்கு எத்தனை தென்னமரிக்காவில் எத்தனை சபைகள், பெரிய பெரிய சபைகள் பூட்டப்பட்டு கிடக்குது பாருங்க, மாசக்கணக்காக பூட்டப்பட்டு கிடக்குது பாருங்க. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த தேசத்திலும் எத்தனை சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது, ஆராதனைகள் நடத்த முடியவில்லை, பப்ளிக் குறிசேட்டுகள் வெளியில ஓபன் ஏர் மீட்டிங் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்த முடியவில்லை, ஊழியங்களை செய்ய முடியவில்லை. எவ்வளவு பாதிப்பு தேவனுடைய ராஜ்யத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்பது பாருங்க. இதை நினைக்கும் பொழுது உண்மையான ஒரு தேவட மனுஷன் உள்ளத்துல வேதனை வராமல் இருக்குமா என்ன, யோசித்து பாருங்க. ஆகவே தீர்வு சொல்யூஷன் நம்முடைய தீர்வு நம்முடைய தேவட கரத்தில் இருக்கிறது. ஆகவே தேவட பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் சலிக்காமல் நாம் இந்த காரியத்துக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இது ஒரு கொள்ளை நோய், வேத வசனத்தின்படி பார்த்தா இது இன்றைக்கு ஜனங்களை அழிக்கிறது, கெடுக்கிறது, கொல்லுகிறது. இதுல இருந்து கர்த்தர் ஒரு தீர்வு தரும்படியாக நாம் தேவன் ஒன்று நிச்சயம், தேவன் அறியாமல் ஒன்றுமே நடவாது. ஆகவே நாம் இது எல்லாவற்றையும் விளங்கிக் கொடுக்க அறிவு நமக்கு இல்லை. இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று சொல்லத்தக்க ஒரு தீக்கதரிசி நம்மத்தில் இருக்கிறதாக எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று நிச்சயம், தீர்வு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே கீழ்காட்டையும் மேல்காட்டையும் வீச பண்ணுகிற கர்த்தர், வீச பண்ண கர்த்தர், கீழ்காட்டை வீச பண்ணி வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்த கர்த்தர், மேல்காட்டை வீச பண்ணி ஒரு வெட்டுக்கிளியும் தப்பாமல் அத்தனையும் செங்கடலே கொண்டு போட்டு வைத்த கர்த்தர், அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஆபிரகாம் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. தேவஜனங்கள் தேவனை நோக்கி மன்றாட ஜெபிக்க விண்ணப்பம் பண்ண நிச்சயமாக ஆண்டவர் இந்த வைரஸிலிருந்து ஒரு விடுதலை தருவார் என்பது சத்தியம். நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து 9வது வாதை என்னவென்றால், 3 நாட்கள் பூமி எங்கு காரிகள் இருந்தது. அது காரிகள் சொன்ன ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஒன்றும் இயங்க முடியவில்லை, ஒரு ஒரு கம்பெனியும் இயங்க முடியவில்லை, ஒரு தொழிற்சாலையும் இயங்க முடியவில்லை, அரசாங்கமே பார்வனுடைய நிர்வாகமே ஸ்தம்பிதமாகிவிட்டது, அரண்மனையே பூட்டப்பட்டாயிற்று. காரணம், ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு 3 நாட்களாக இரவு பகலாக தொடர்ந்து காரிருள். ஆகவே ஒரு ஸ்தம்பித நிலை அங்கு காணப்படுறது நாம் பார்க்கக்கூடியதா இருக்குது. பைனலாக கடைசியாக நாம் எல்லாரும் அறிந்தபடி ஆண்டவர் செய்த கடைசி அற்புதம் அதை நாம் பார்க்கிறோம். அது 12வது அதிகாரம் யாத்திரா 12வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, தலைச்சங்கள், தலைச்சங்கள் அதாவது மிருக ஜீவன்கள் தப்பின மிருக ஜீவன்களிலே இருந்த தலைச்சங்கள் தொடங்கி வேலைக்காரன் தொடங்கி அரண்மனை இருக்கிற பார்வையுடைய முதற்பர் அனைத்தையும் தேவன் அவர்கள் சந்ததி இருந்த கோசான் தேசத்தில் மாத்திரம் ஒரு இப்படிப்பட்ட எந்த ஒரு வாதையும் நடக்கையில் தேவன் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவிலே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினான்னு சொன்ன பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவிலே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன் இன்றைக்கும் உலக ஜனங்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் நடுவுக்கும் பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நாமும் ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்தோம், ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்வுக்கும் நாம வாழ்கிற வாழ்வுக்கும் உலகத்தாருடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு வித்தியாசம், ஒரு வேறுபாடு இருந்தே ஆக வேண்டும். நம்முடைய தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். ஆகவே தலைச்சர்கள் எல்லாம் கொல்லப்பட எகிப்து தேசம் எங்கும் அழுகையும் புலம்பலும், தேசம் முழுவதும் புலம்பிக் கொண்டிருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை இழந்ததனால் கதறுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஆனால் மறுபக்கத்திலேயோ தேவ ஜனங்கள் சந்தோஷத்தை கொண்டாடுகிறார். அருமையான தேவடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பிள்ளை கூட இறக்கல. நன்றே கவனிங்க, நன்றே கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, அவங்க வெளிக்கிடைகளை சுப்பா போக வேண்டாம், எகிப்தியரை கொள்ளைகிட சொல்லி சொன்னார். நீங்க போகும் பொழுது பொன்னுடைமைகளை வெள்ளியுடைகளை கேட்டு வாங்குங்கள் என்று சொல்லி சொன்னார். யூனோ வை? ஏன் தெரியுமா? அத்தனை வருடங்களாக எகிப்தியர் இஸ்ரவேலரை சம்பளம் இல்லாமத்தானே வேலை வாங்கினார். இத்தனை ஆண்டுகளாக இரவு பகலாக உதிரத்தை சிந்தி வேலை செய்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படல, சம்பளம் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேலை வாங்கியிருக்க. ஏனென்றால் அடிமைகள், சம்பளமே. ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் அந்த தேசத்தை விட்டு வெளிக்கிடும் பொழுது எகிப்தியரை கொள்ளையிடுங்கள் என்று சொன்னார். ஆகவே எகிப்தியர்கள் தலைச்சங்களை புதைச்சு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்டு வாங்குகிறார்கள். எகிப்தியர்களும் அள்ளி கொடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எங்கள் தேசத்தை விட்டு போய்விடுங்கள், ஏனென்றால் சாபம் மும்முரமாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த தேசத்தில் இருக்க வேண்டாம், இந்த தாரத்தை தாரம் எடுக்கிறது எடுங்க, கொண்டு போறதை கொண்டு போங்க, சீக்கிரமா போங்கன்னு சொல்லி ஜனங்களை துருக்கப்படுத்துறாங்க சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் அவர்கள் பிசைந்த மா புளிக்கிறதுக்கு முதல் அவர்கள் புறப்பட்டு போனார்களாம். ஆகவேதான் பஸ்காவை அவர்கள் அனுசரிக்கும் பொழுது புளிப்பில்லாத அப்பத்தோடு அதை ஆசரிக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார். காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அவர்கள் பிசைந்தமா அப்பத்துக்காக, பிரெட்டுக்காக பிசைந்தமா புளிக்கிறதுக்கு முதல் அவர்கள் சீக்கிரமாக அந்த தேசத்தை விட்டு வெளியேறப்பட்டிருந்தது. ஆகவேதான் அதை நினைவு கூறும்படி பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது அந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு அவர்களை ஆசரிக்க கொண்டு போன்ற ஆண்டவர் கண்டிப்பாக கட்டளிட்டார். அது மாத்திரமில்ல, ஆடு அடிக்கப்படுகிற ஆடு, அது ரத்தம் பூசப்படும் தெரியுமே, அதுல ஒரு எலும்பு முறிக்கப்படக்கூடாது என்று ஆடை குறித்து சொல்லும் பொழுது, பஸ்கா ஆட்டை குறித்து சொல்லும் பொழுது ஒரு எலும்பு முறிக்கப்படக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளிட்டார். அருமையான தேவட பிள்ளைகளே, இந்த ரியல் பஸ்கா நம்முடைய ஆண்டவர் இயேசுன்னு சொல்லி நாம் குறிந்தியில் வாசிக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசுடைய எலும்புகளிலே ஒன்றும் முறிக்கப்படவில்லை. ரெண்டு கல்லன், ஒரு கல்லன் அங்காலே, ஒரு கல்லன் நீங்காலே, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெண்டு கல்லனுடைய கால்களும் முறித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மறிக்கவில்லை. சிலுவையிலே அறையப்பட்டாலும் அவர்கள் இன்னும் மறிக்காது இருந்தபடியால் அவர்களுடைய கால்களை முறித்த போது அவர்கள் மறித்தார்கள். சிலுவையிலே அறையப்பட்டவர்களுடைய கால்களை முறித்தால் அவர்கள் மறித்து போவார்கள். அவர் ரெண்டு கலரும் மறிக்காமல் இருந்தபடியால் அவருடைய கால்களை முறித்து அவர்கள் மறித்தார். ஆனால் இயேசுடத்தில் வந்தபோது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் மறித்திருந்தபடியால் அவருடைய கால்களை அவர்கள் முறிக்கவில்லை. காரணம், எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தின்படி அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை என்று ஏற்கனவே இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் இயேசுடைய கால்களை அவர் முறிக்கவில்லை என்று சொன்ன பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இவ்வளவு நேரம் சொன்ன இந்த 10 வாதைகளையும் தேவன் எகிப்தில் செய்ததுக்கு அடிப்படை காரணம், தன் ஜனங்கள் தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த 10 வாதைகளை, அற்புதங்களை அந்த தேசத்திலே செய்தார்னு சொல்லி பார்த்தோம். ஜனங்களும், தேவ ஜனங்களும் அற்புதங்களை பார்த்து, கண்களுக்கு முன்பாக நடக்கிற அற்புதங்களை பார்த்து அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். மட்டுமல்ல, மோசையும் விசுவாசித்தார்கள். ஏனென்றால் ஆரம்பத்திலே மோசே போய் பேசின போது பார்வோன் ஜனங்களை போக விடவில்லை. இருந்த வேலையிலே இன்னும் பாரத்தை கூட்டி வைக்கோல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து தேசம் எங்கு போய் வைக்கோலை புரக்கி நீங்களே செங்கல் சுடுங்கள் சொன்னபோது இருந்த பாரத்தை இன்னும் கூட்டிட்டு சொல்லி மோசியை தேவ ஜனங்களை ஏசி அவனை துக்கப்படுத்தி அவனை புறக்கணித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பிற்பாடு தேவனுடைய கருத்தினாலே அற்புதங்களும் பலமான கரு நடக்கும் பொழுது மோசைக்கு பயந்தார்கள், மோசையை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி தேவனோட கூட இருக்காரு சொல்லி விசுவாசித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 10 வாதைகளை தேவன் எயித்துல செய்யும் பொழுது ஆபிரகாமின் தேவன் நம்மை சந்தித்தார். இந்த நிலைமையில இருந்து இந்த உபத்திரவம், இந்த வேதனை, இந்த கண்ணீர், இந்த பாடுகளில் இருந்து ஆபிரகாமின் தேவன் எங்களை சந்தித்தார் என்று தேவ ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்த ஜனங்கள் விடுதலையை நோக்கி புறப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது, இப்பொழுது எகிப்தில் இருந்து கர்த்தர் தங்களை சந்தித்தார் என்று விசுவாசித்தவர்கள் இப்ப அடுத்த கட்டமாக எகிப்தில் இருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள், விடுதலாகிறார்கள். அணி அணியாக அணி அணியாக அவர்கள் எகிப்து தேசத்தின் அடிமை தடத்திலிருந்து விடுதலாகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் தேவனுடைய அற்புதத்தினால், தேவனுடைய கரத்தினால் அவர்கள் விடுதலையாகும் பொழுது அவருடைய மனதில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும் என்று யோசித்துப்பார். காலமெல்லாம் அடிமைகளாக இருந்த நம்மை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் நம்மை சந்தித்து இப்பொழுது இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக இருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து அனுபவித்து மிகுந்த சந்தோஷத்தோடும் ஆடல் பாடலோடும் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறினார்கள், புறப்பட்டார்கள். கர்த்தர் தங்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கினார் என்று விசுவாசித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. அந்த நாட்களிலே எகிப்து தான் மிகப்பெரிய வல்லரசாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வல்லரசின் அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை யார் விடுதலாக்க முடியும்? எந்த ராஜாக்கள் அவர்களை விடுதலாக்க முடியும்? அல்லது இவர்களாக தாங்களாகவும் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இல்லை, என்று அடிமைகளாக இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேவன் இவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து எந்த ஆயுதமும் இல்லாமல், எந்த யுத்தமும் இல்லாமல், இரத்தம் சிந்தப்படாமல் கத்தர் அற்புதமாக தன் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கிறார் பார்க்கிறோம். சோ, விடுதலையோடு வெற்றி முழக்கத்தோடு அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். ஆகவே அவர்களை விட்டு வெளியேறும் பொழுது ஆபிரகாமின் தேவன் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கினார் என்று சொல்லி விசுவாசத்தோடு, அந்த விசுவாசத்தோடு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தை விட்டு வெளியேறினார் சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றே கவனியுங்கள். ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியத்தோடு சம்பந்தப்படுத்தி நாம் பேசணும் என்று வேதம் சொல்றது. நாமும் ஒரு காலத்திலே அடிமைகளாகத்தான் இருந்தோம். பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். யோவான் 8 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்றும், மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்றும் வேதவசனம் தெளிவாய் சொல்றது. ஒரு காலத்திலே நாமும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். பற்பல பாவங்களுக்கு, நம்மிடம் விட முடியாத பல பாவங்களுக்கு அடிமையாக இருந்தோம். அருமையான தேவனுடைய பிசாசு நமக்கு அதிகாரியாக இருந்தான். நாம் இருளாக இருந்தோம், அந்தகாரமாக இருந்தோம், மெய்யான தேவனை அறியாமல் இருந்தோம், தேவனுக்கு தூரமானவர்களும் துரோகிகளாகவும் இருந்தோம். அப்படியான ஒரு அடிமத்தனத்திலே பிசாசுக்கு அடிமைகளாக, பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த நம்மைத்தான் ஆண்டவர் இயேசு கிருபையாக நம்மை சந்தித்து அந்த பாவ அடிமத்தனத்தில் இருந்து, பிசாசின் ஆளுகையில் இருந்து, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலாக்கி இருக்கிறார். நம்மை பாவத்திலிருந்தும், பிசாசின் பிடியிலிருந்தும், அந்தகாரத்தின் கோர பிடியிலிருந்தும், நரகத்தின் பிடியிலிருந்தும், ஆக்கின தீர்ப்பிலும் இருந்து நம்மை விடுதலாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிழ்ந்து உண்டாவதாக ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. இந்த படித்த பேதர் நிருபத்தில் எழுதும் பொழுது, பேதர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுறது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். இன்னைக்கு சிலர் சில குறிப்பிட்ட பாவத்துக்கு இன்னும் அடிமையாகவே இருக்கிறார். அதிலிருந்து மேல முடியல. நன்றா விளை கொள்ளுங்க, ஒருவன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கானோ, எந்த பாவத்தினால ஜெயிக்கப்பட்டிருக்காரோ, அவர் அதற்கு அடிமையாக இருக்கிறான். பிசாசு அதுக்கு அதிகாரிகள், ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாகி இருக்கிறான். பிசாசு பாவத்துக்கு அதிகாரியாக இருக்கிறார். ஆகவே நம்மை ஆண்டவர் அதிலிருந்து விடுதலாக்கி மீட்டிருக்கிறார். தயவு செய்து விட்டு வந்த பாவங்கள் அவைகளை தொடராதபடி, மீண்டும் அந்த அடிமத்தனத்துக்குள்ளே போகாதபடி, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஒன்று யோவான் 5 சொல்லப்படுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான்னு சொல்லி. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் தங்களை காத்துக் கொள்ள தெரிய வேண்டும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள தெரிய வேண்டும். என்றால் நமக்கு ஒரு எதிரி உண்டு. யாரை விழுங்கலாம் என்று உங்கள் எதிரியாக எதிராளியாக பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிறான் என்று 1 பேதுரு 5:8-9 நாம வாசிக்கிறோம். சுத்தி திரிஞ்சுட்டே இருக்கிறான். அதான் இன்னைக்கு நான் கேள்வி சொல்லிட்டு வந்தேன். கவனிங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு சுத்தி திரிஞ்சுட்டே இருக்கிறார். என்னது தெரியுமோ, யோபு புத்தகம் 9:9 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிற, எங்கேருந்து வருகிறாய்? அவன் சொல்றான், நான் பூமி எங்கும் சுத்தி திரிந்து வருகிறேன் சொல்றான். அருமையான தேவனுடைய பிள்ளை நன்றாக கவனிங்க, சாத்தானுடைய வேலை என்ன? பூமி எங்கும் சுத்தி திரியுது. சுத்தி திரிஞ்சு என்ன செய்யறான், யார் என்ன செய்யறான், எங்க போறான், எதை பார்க்கிறான், எதை கதைக்கிறான், இதை பார்க்கறதும் இதை கேட்கறது தான் பிசாசுட வேலை. சுத்தி தீர்றது மற்றவன் என்ன செய்கிறான் என்றது பார்த்துட்டே இருக்குது. பார்த்துட்டு குற்றஞ்சாட்ட இரவும் பகலும் நம்முடைய சகோதர மேல குற்றம் சாட்டு ஒன்று வெளிப்படுத்தி விசேஷம் 12 நம்ம வாசிக்கிறோம். அருமா தேவடே, பிசாசுட வேலை என்ன? சுத்தி தீர்றது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் 10:38 பார்ப்பீங்களா இருந்தால், அப்போஸ்தலர் 10:38 நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை குணமாக்குறவராக சுட்டி தெரிந்தாங்க. இயேசு கிறிஸ்து சுட்டி தெரிந்திருக்கிறாரு, பிசாசு சுட்டி தெரிகிறார். ஆனால் வித்தியாசம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட குணமாக்குறவன் சுட்டி தெரிந்தாரு. ஆனால் பிசாசு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே குறைகளையும் குற்றங்களையும் பார்ப்பதற்காக அவர் சுத்தி தெரிஞ்சே இருந்தான். ஆகவேதான் ஆண்டவருடைய தேவனுடைய சமூகத்தில் போய் யோபுவை குற்றப்படுத்துவதற்காக போய் நிற்கிறான் பாரு. எப்படியாவது யோபு தேவனை தூஷிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக அவன் போய் தேவ சமூகத்தில் நிற்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவன் ஒரு கோணலையும் குறையும் காணாதபடியால் அவனை சோதிப்பதற்கு அவன் யோபை சோதிக்கிறதுக்கு தேவனிடத்தில் போய் உத்தரவு கேட்டு உத்தரவை பெற்று அவன் சோதித்தான். 2 தடவை 2 விதத்தில் அப்பா அருமையான தேவனுடைய நன்றாக கவனிங்க. ஆகவே பிசாசு சுத்தி தெரிகிறார், ஆண்டவர் இயேசுவும் சுத்தி தெரிந்தான், ஊழியம் செய்தார். இங்கே ஒரு சைட்டால் ஒரு குறிப்பு சொல்றேன், தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சும்மா வெளியில சுத்தி திரிறதை தவித்துக் கொள்ள. சில பேரை பாருங்க, எங்க போறீங்கன்னு கேளுங்க, எங்க போறீங்க, எங்கேயா கண்டுட்டு எங்க போறீங்கன்னு, சும்மா போறேன்னு சொல்ல, எங்க போறோம், சும்மா போறோம். அதாவது எங்கேயாவது சுத்தி எங்க போறது இங்க போறது ஆகுது பார்த்து ஆகும். சில காரியங்களை சொன்னா நீங்க யோசிப்பு, பட் ஐ நோ வாட் ஐ ப்ரீச். சொல்றேன் கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் காரணம் இல்லாமல் கண்டபடி வழியில சுத்தி தெரிந்தால் தேவனுக்கென்று பரிசுத்தமாகவும் பக்தியாகவும் வாழவே முடியாது. சொல்றேன் கேளுங்க. வேதம் சொல்றது, ஆண்டவர் ஏன் சொன்னாரு, கண்ணானது சர்வத்தின் விளக்காக இருக்கிறது, உன் கண் கெட்டதா இருந்தால் சர்வம் முழுவதும் கெட்டது. இப்ப வெளியில போய் கண்டதையும் பார்க்கிறது, பார்க்க கூடாதவர்களை பார்க்கிறது, பார்க்க கூடாத விளம்பரங்களை பார்க்கிறது. அது கண்டி சில பேர் உள்ள இருந்தே பார்க்கிறாங்க. அது வேறு. நான் சொல்றேன், வெளியில சுற்றி தெரிந்து தேவையில்லாத காரியங்களை பார்க்க கூடாத காரியங்களை அங்க சில இடங்கள், முக்கியமான இடங்களுக்கு பேச விரும்பல, அங்க அதுகளில் போய் தேவையில்லாதைகள் எல்லாம் பார்க்கிறது. நாம எதை பார்க்கிறோமோ அது நம்முடைய சிந்தனைக்குள்ள போகுது. நம்முடைய கண்களுக்கு ஊடாக சத்துரு பிசாசு நமக்குள்ள பாவங்களை கொட்டாதபடி நாம நம்மை காத்துக்கொள்ள தெரிந்து கொள்ள வேணுமே. ஐயோ, அப்படி சுத்தி தெரியுற அந்த நேரத்தை நாம சரியாக கத்தருக்கு நாம பயன்படுத்தலாமே. வேதம் சொல்றது, ஞானம் மற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாக நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்த. யூஸ் யூர் டைம் விச் ஆர் கிவன் பை த லார்ட். உனக்கு தேவனாலே அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களையும் நேரங்களையும் நாட்களையும் பிரயோஜனப்படுத்து. ஏனென்றால் வேதம் சொல்றது, அவர் நாட்களை எண்ணுகிறார். காலங்கள் அப்படி வருஷங்களுடைய கருத்தில் இருக்கிறது, அவர் நாட்களை எண்ணுகிறார் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய நாட்களை எண்ணாமல் போகலாம், எண்ணாமலும் போகலாம், நாம எண்ணாமலும் விடலாம். ஆனால் தேவனோ நம்முடைய நாட்களை அவர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார் என்பது சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே அருமையான, என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, வீணாக வெளியிலே சும்மா சுத்தி தெரியாது. தேவனுக்கு முன்பாக நான் சொல்வேன், நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து இன்று வரைக்கும் நான் கடவுள் நான் சொல்றேன், சும்மா நான் வெளியில சுத்தி தெரிஞ்சதே இல்லை. திருமணமாகறதுக்கு முன்பு தான் பிற்பாடு. ஏன்னா திருமணமான பிற்பாடும் ஒரு நாள் கூட அல்லது ஒரு மணி நேரம் கூட வெளியில தேவன ராஜ்யத்தின் நிமித்தமாக அழிந்த வெளியில நிற்கிறது, வெளியில் நிற்க விரும்பலை. இறக்க குடும்பத்தோடு அல்லது தேவன ராஜ்யத்தோடு ஒளித்திருத்து நான் விரும்பேன். சும்மா நம்ம சுத்தி தீர்த்தால நம்முடைய 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 நேரத்தை கிடைக்கிறோம். அது மாத்திரமில்ல, அந்த பொன்னான நேரத்தை தேவனு கண்டு நாம செலவழித்து அதை பயன்படுத்தலாம். நேரத்தை, டைம் இஸ் கோல்டன் சொல்லுவார்கள் இல்லையா, நேரம் பொன் கொடுத்தாலும் நேரம் வராது. போன நேரம் போனதான், என்னதான் நாம முயற்சி செய்தாலும் போன நேரத்தில் திரும்பி நாம எடுக்கவே முடியாது. ஆகவே தயவு செய்து காலத்தின் பெருமதி உணர்ந்து, நேரத்தை உணர்ந்து தேவனுடைய பிள்ளை நடந்து கொள்வது நல்லது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலம் குறைவானது, நாட்கள் குறைவானது. ஆகவே அருமையான தேவ ஜனமே, காலத்தை உணர்ந்து நாம தேவன் முன்பாக செயல்பட. ஆண்டோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அடிமை தினத்திலிருந்து அவர்கள் விடுதலையான போது கர்த்தர் நம்மை அடிமை தினத்திலிருந்து நம்மை விடுதலாக்குறவன் சொல்லி தேவ ஜனங்க விசுவாசித்தார்கள், விசுவாசித்தார்கள். அடுத்த கட்டம் என்னவென்றால், அவர்கள் வெளிக்கிட்ட போது எய்த்து விட்டு விடுதலையாக்கி வெளியில் வந்தபோது பார்வோனின் சேனை அவர்களை தொடர்ந்து வர்றது. இங்க ஒரு குறிப்பு சொல்ற கவனிங்க, பார்வோன் பழையற்பாட்டில் பிசாசுக்கு அடையாளமா இருக்கு. எப்படின்னு சொன்னார், வனாந்திரத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்ய என் ஜனத்தை போக விடுகின்ற தேவன் சொல்லி அனுப்பின வார்த்தைக்கு பார்வன் சொன்ன பதில் என்ன? நோ, நான் ஜனங்களை போக விட மாட்டேன், நான் இஸ்ரவேலை போக விடுறதுக்கு அவர் யாரு, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன. ஆகவே தேவ ஜனங்களை கட்டி வைக்கிறதும் தேவ ஜனங்களை தன்னுடைய அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிறதுமே பிசாசின் பிரதான நோக்கம். அவைதான் பார்வன் ஜனங்களை போகப்பட மாட்டேன்னு சொல்லி தன் இருதயத்தை கடினப்படுத்தி கழிச்சுன்னு பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக கவனிங்க. இப்ப ஜனங்கள், தேவ ஜனங்கள் விடுதலையாக வெளியில வந்த பிற்பாடும் அவனுக்கு, அவன் ஜனத்தை விட்டுட்டோமே, இஷ்டப ஜனங்களை போக விட்டுட்டோமே, நமக்கு அடிமைகளாக இருந்து வேலை செய்யாத அளவுக்கு அவர்களை போக விட்டுட்டோமே, ஆகவே திரும்பவும் அவங்களை போய் கொண்டு வந்துட வேணும். நம்முடைய ஆயுத பலத்தை நாம பயன்படுத்தி போன ஜனங்களை திரும்பவும் நம்ம கொண்டு வரணும் சொல்லி பார்வோன் சேனை தன்னுடைய பிரதானமான ரதங்களை எல்லாம் பூட்டி தன் மூலி சேனையோடும் புறப்பட்டு வந்தார். ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாடிகளாக இருந்த தேவ ஜனங்களை திரும்ப தன் அடிமத்தனை கொண்டு வந்தது. பார்வோன் சேனை வேகமாக சேறி புறப்பட்டு வருகிறார். அந்த வேளையில் தான் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணினாரு என்று நாம் எத்தனை பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்கும் அந்த இடத்தை பார்த்தால். ஏனென்றால் கர்த்தருடைய சமூகம் மேகம், பகலிலே மேகம் இரவிலே அக்கிரித்தம். இப்ப பார்வோனுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும் பொழுது இரவு நேரமாகும். அந்த டைமில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்த தேவனுடைய ஸ்தம்பம் சமூகம் அப்படியே மாறி அவளுக்கு பின்னுக்கு வரும். முன்னுக்கு வழிகாட்ட போய்கொண்டிருந்த தேவனுடைய சமூகம், அந்த ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அல்லது வேக ஸ்தம்பம், இப்போது அந்த இடத்தை விட்டு இஸ்ரவேலருக்கு பின்னாக வந்து நிற்கிறது. ஏனென்றால் பின்தொடர்ந்து வருகிற எகிப்தியுடைய சேனை இஸ்ரவேலரை தொடாதபடி அந்த தேவனுடைய ஸ்தம்பம் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவில் இருந்தபடியால், நின்றபடியால் எகிப்தியர் இஸ்ரவேலரை பின்தொடர முடியாமல் போய்விட்டார். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. இப்ப பார்வோன் சேனை புறப்பட்டு வர்றதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது புலம்பினார்கள், கூக்குரிட்டார்கள். இப்ப கூக்குரிட்டு என்ன சொல்கிறார்கள், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா எங்களை இங்கே கொண்டு வந்து. இப்ப பாருங்க, அற்புதங்களை எகிப்திலே ஆண்டவர் செஞ்ச போது கர்த்தரை விசுவாசித்தார்கள். அடிப்பத்திடத்திலிருந்து புறப்படும் பொழுது கர்த்தரை விசுவாசித்தார்கள். ஆனால் பார்வோன் சேனை தொடர்ந்த போது இப்ப விசுவாசம் போயிட்டு. ஆகவே தேவனுக்கு விரோதமாக கூக்கட முறையிட முரட்டாட்டப்பட்டு ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றே கவனிங்க, இதுதான் நமக்கு விட்ட பெரிய தவறு, அவவிசுவாசம். அதில் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த எகிப்தி ஜன சேனைகளிலும் இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர்கள் தேவனை விசுவாசிக்க முடியாமல் போயிட்டு, கர்த்தாவே எங்களை காப்பாற்றும் என்று விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட முடியாமல் அவவிசுவாசத்தினால் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இப்பொழுது தேவன் அவர்களை பாதுகாக்க அவர்கள் அதிலிருந்து தப்பி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஸோ இப்பொழுதும் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இப்போது அந்த பார்வோன் சேனையில் இருந்து தங்களை பாதுகாத்த போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்று விசுவாசித்தார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, யாத்திரை நம்ம 17 அதிகாரத்துக்குள்ள நீங்க போவீங்களாக இருந்தால், அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலர்களை இடைமறிக்கிறார். கானான் தேசத்துக்கு போய்கொண்டிருந்த கர்த்தர் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்துக்கு போய்கொண்டிருந்த தேவ ஜனத்தை தேவனுடைய பிரசன்னத்தோடு தேவனுடைய சித்தத்தோடு புறப்பட்டு போய்கொண்டிருந்த தேவ ஜனத்தை தேவ சேனையை அமலேக்கியர் வந்து இடைமறிக்கிறதை நாம பார்க்கக்கூடியதார்கள். அதுமா தேவ ஜனமே, நன்றாய் கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தப்படி நாம வாழ்கிற போதும், தேவனுடைய சித்தப்படி ஊழியத்தை செய்கிற போதும், தேவனுடைய சித்தப்படி காரியங்களை நாம் நடத்துகிற போதும் கூட சத்துரு நமக்கு தடைகளை கொண்டு வருவான் என்பது சத்தியத்தின்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்தான். ஆகவே அருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அருமான தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மோசேயுடைய கைகள் உயர்ந்திருந்த போது இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள், அவருடைய கைகள் தாழ்ந்த போது அமலேக்கு மேற்கொண்டார். இதிலிருந்து அர்த்தம் என்ன, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி அவங்களை விடுதலாக்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமன் தேவனுடைய பிள்ளைகளே, இதை பிற்பாடு அவர் பிற்பாடுதான் அவர்களது விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், நன்றாக கவனிங்க. ஸோ இப்ப பார்வோன் சேனையிலிருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாத்த போது கர்த்தரை விசுவாசித்தார்கள். இப்ப பார்வோன் சேனையை பாதுகாத்து அடுத்து என்ன நடக்கிறது, செங்கடல் பெறுகிறது. நான் இதை சில நேரத்தில் சும்மா வீட்டை இருந்து நான் இதை கற்பனை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா கடல் பிரிந்து வழியாகும் கண்களுக்கு முன்பாக, அது கடல் பிரிந்த நேரம் இரவு நேரம், இரவு நேரம் கடல் பிரியுது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ரெண்டு பக்கமும் மதில் போல தண்ணீர், மதில் போல எப்படி தண்ணி நிற்க முடியும், அதுவும் அது எவ்வளவு ஆழமாக இருந்ததோ அது வேறு. அப்ப அவங்க சமுத்திரத்தாலே அவங்க நடந்து போயிருக்காங்க. இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களும் அந்த பாதையால நடந்து போகிற அளவுக்கு தேவன் அவர்களுக்கு படித்திருந்த ரெண்டு பக்கமும் தண்ணி நிக்குது. ஒன்றை கவனிங்க, இதை நடந்து கடந்து போறதுக்கே ஒரு விசுவாசம் வேணும். அவைதான் எபிரேயர் 11 அதிகாரத்தை நான் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே என்ன, சமுத்திரத்தை உலர்ந்த தலையை போல நடந்து கடந்தார்கள் எழுதப்படும். பைப்பை இந்த கடலை கடந்து போறதுக்கு, கடலை கத்தர் பிரிச்சிருக்கிறது சத்தியம், ஸ்தோத்திரம். ஆனால் அது அவர்கள் நடந்து அங்கால மறுகரைக்கு போகும் வரைக்கும் தண்ணீர் மூடாமல் இருக்கணுமே. அப்ப தேவஜனமாக இருந்தாலும் அதுக்குள்ளால போறதுக்கு, அதை கடந்து போறதுக்கு இவர்களுக்கு ஒரு விசுவாசம் தேவையாக இருந்தது. அவர் விசுவாசத்தினால்தான் இவர்கள் அந்த சமுத்திரத்தை கடலை கடந்தார்கள் என்று எபிரேயர் 11 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. ரெண்டு பக்கமும் கடல் பெரிஞ்சு நிற்கிறப்பா, இரவு நேரம் தேவ ஜனங்கள் அதன் மத்தியில் நடந்து போகிற அந்த காட்சியை நம்முடைய கற்பனையில நாம் கொண்டு வந்தால் எவ்வளவு பெரிய அற்புதம் அதை யோசிப்பாரு. சுப்ப நட்சத்திரத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கண்ணுக்கு முன்பாக தேவன் செய்து தன்னுடைய ஜனங்களை விடுதலாக்கிறது பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கவனிங்க, கர்த்தர் அவர்களுக்கு சமுத்திரத்தை கடலை பிரித்து வழி திறந்து கொடுத்தார். இப்பொழுது தேவ ஜனங்கள் என்ன நம்புகிறார்கள், என்ன விசுவாசிக்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் இடுக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவாரு, நமக்கு வழி ஏற்படுத்தி தருவார் சொல்லி விசுவாசித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நெருக்கங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், தொல்லைகள் வரலாம். பின்னால பார்வணி சேனையும் முன்னால செங்கடலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளிலிருந்தெல்லாம் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். மார்ட்டின் லூதருடைய தாரக மந்திரம் அதான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நடக்க பண்ணீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்விலும் சில நேரத்தில் நெருக்கடிகள் வருது, துன்பங்கள் வருது, கஷ்டங்கள் வரத்தான் செய்யறது. எந்த வழி போறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, என்ன தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் சில நேரத்தில் வரத்தான் செய்யறது. ஆனா ஒன்று, அந்த நேரத்தில் நாம கர்த்தரை உறுதியாக விசுவாசிக்கணும், நம்பணும். என்னென்றால் இதுல இருந்து தேவன் எனக்கு ஒரு விடுதலை தர ஒரு வல்லவராக இருக்கிறார் நாம விசுவாசிக்கணும். இல்லை, சில நேரத்தில் நாம் என்ன செய்யணும் என்றால், நம்ம சுத்தி நடக்கிற காரியங்களையே நாம பார்த்து 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 சொந்து போறோம், அல்லது நம்ம சுத்தி நடக்கிற காரியங்களையே கேட்டு 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 சொந்து போறோம். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நெருக்கடி போய் வரும்போது கத்துக்கு எடுத்து பத்து பேருக்கு போடல சொல்லி சொல்றது அலெல்லாம் புலம்புலாம். இப்ப ஜபிக்கிறவர்களுக்கு சொல்லி ஜபிக்கிறது, ஆனால் மனுஷங்களை நம்பி மனுஷங்களிடத்துல சொல்லி நம்முடைய பிரச்சனைக்கு நாம தீர்வு காண்றதுக்கு யோசித்தரக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நம்ம தேவனை நம்பி கர்த்தாவே இந்த நெருக்கடியில் இருந்து நீர் என்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறீர் என்று நாம் விசுவாசிக்கிறேன் என்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணி கர்த்தருக்கு நாம காத்திருப்போமாக இருந்தால் சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தர் அவர்களை அந்த நெருக்கடியெல்லாம் விடுதலையாக்க வேண்டும் சத்தியத்தின்படி சொல்ல. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்விலும் திடீரென சில பிரச்சனைகள் நெருக்கடிகள், நீ முன்னேற முடியாதபடி உன் விசுவாசத்தை கவிழ்த்து போடத்தக்கதான சில காரியங்கள் நடந்திருக்கலாம், ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற மெய்த்தெய்வமாக ஆண்டவர் இரட்சகரை நீ உண்மையாக உறுதியாக பற்றி கொண்டு அவரை விசுவாசித்தால் உனக்கும் செங்கடலை பிளந்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் உனக்கும் ஒரு வழியை ஏற்படுத்தி தருவார் என்று நான் உனக்கு சத்தியத்தின்படி சொல்கிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா நெருக்கடிகளிலும் இருந்து எல்லா சோதனைகளும் இருந்து நம்மை விடுதலையாக்க நம்முடைய ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். ரைட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. எயித்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்த போது ஆபிரகாமின் தேவன் நம்மை சந்தித்தார் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். எகிப்திலிருந்து வெளியேறின போது அதிபத்தினத்திலிருந்து கர்த்தர் விடுதலாக்கினார் என்று விசுவாசித்தார்கள். பார்வோன் சேனத்திலிருந்து பாதுகாத்த போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்காக யுத்தம் பண்ற என்று விசுவாசித்தார்கள். செங்கடல் பிரிந்து வழி பிறந்த போது இடுக்கங்கள் நெருக்கங்கள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு ஒரு வழி ஏற்படுத்த என்று விசுவாசித்தார்கள். ஆனால் 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 இப்படி விசுவாசித்த அவர்கள்தான் அவவிசுவாசத்தினாலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த கானான் தேசத்திலே பிரவேசிக்க முடியாமல் போயிட்டது. இதை குறித்து நாம வாசித்த வேத பகுதி இப்படியா சொல்றது, அதை நல்லா கவனிங்க. என்னுடைய இழைப்பாதிலே அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்றார். நன்றாக கவனிங்க. அந்த மூன்றாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனத்தை படிங்க. மூன்று பதினெட்டு படிங்க.
என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்படியாதவர்களை குறித்து அல்லவா?
சோ அடுத்த வசனத்திலிருந்து அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்கக்கூடிய நன்றாக கவனிங்க. இப்ப இந்த வசனம் சொல்லுது, என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர்களை குறித்து ஆணையிட்டார். இந்த கவனிங்க, இங்கே ஆண்டவர் இழைப்பாறுதல் என்று எதை குறிப்பிட்டாரு? என்னுடைய இழைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று. இந்த இழைப்பாறுதல் என்றால் என்ன, எதை குறித்து ஆண்டவர் சொன்னார் என்றால் கானான் தேசத்தை குறித்து தான் இங்க ஆண்டவர் சொன்னாரு. கானான் தேசம், தேவ ஜனங்கள் இழைப்பாறுகிற தேசம், அவர்கள் போய் இழைப்பாற வேண்டிய தேசம் கானான் தேசம். ஆகவே அந்த தேசத்தை அவர் முன்வைத்து என் ஜனங்கள் அங்கு போய் இழைப்பார வேண்டும் என்று விரும்பினாரு. ஆகவே அவவிசுவாசத்தினாலே இவர்களுடைய சபங்கள் வனாந்தரத்தில் விழுந்தபோது என்னுடைய இழைப்பாறுதலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை. அதாவது அவவிசுவாசிகள், அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் அவவிசுவாசத்தினாலே அவர்கள் ஆண்டவருடைய இழைப்பாறுதல், கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்த இழைப்பாறுதலிலே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாமல் போனது காரணம் அவருடைய அவவிசுவாசத்தை நான் பார்க்கணும். நன்றை கவனிங்க, நன்றை கவனிங்க. முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன். இந்த இடத்துல தேவன் இழைப்பார்கள் என்று சொன்னது கானான் தேசம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உனக்கும் இழைப்பார்கள் எங்க என்ன என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நீங்க கவனிக்கும் என்று ஆண்டவர்கள் அன்பாக பண்ணிருக்கிறேன். 4:9-10
ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா?
கவனிங்க, கொஞ்சம் வித்தியாசத்தை கவனிங்க. இங்க இஸ்ரவேலருக்கு இழைப்பார்கள் காரான் தேசம், ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பார்கள் இனி வருகிறதாக இருக்கு. அந்த கவனிங்க. ஏனென்றால் 10 படிங்க.
ஏனெனில் அவருடைய இழைப்பார்களில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான்.
இப்ப இழைப்பார்தல் பிரவேசிக்கிறது என்றால் விளை கொடுங்க, தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து இழைப்பாருனார் 7. சோ அதுபோல தேவனுடைய ஜனங்களும் இழைப்பார்தலில் பிரவேசிக்கிறதா இருந்தால் தங்களுடைய கிரியைகளை முடித்து தான் இழைப்பார். ஆகவே தேவனுடைய ஜனங்கள் நமக்கு இழைப்பாறும் காலம் இனி வருகிறதாக இருக்குது என்றால் அவர்களுக்கு கானான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் இழைப்பாறு தேசமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ இழைப்பாறும் தேசம் பரம கானானாகிய தேவனுடைய ராஜ்யமாக பரலோகம் இருக்கு. அங்கேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இழைப்பாறுவோம். யூனோ பை, இங்கே நாம் இன்று வரைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரைக்கும் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக வாழுகிறோம், ஊழியங்களை செய்கிறோம், காரியங்கள் நடப்பிக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் அங்கே நாம் ஜெபிக்க மாட்டோம், ஊழியம் செய்ய மாட்டோம், தேவனுடைய காரியங்கள் கற்றுக்கலாம். ஏனென்றால் கிரியைகளை, தேவன் நியமித்த கிரியைகளை இந்த பூமியிலே செய்து முடித்து இழைப்பார்தலில் பரம காரணமாகிய பரலோகத்திலே நாம் பிரவேசிக்கிறோம். அதுதான் நம்முடைய நாம் இழைப்பாருகிற இடம். தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து இழைப்பாதது போல தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய கிரியைகளை முடித்து பரலோகத்திலே இழைப்பாருவார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இழைப்பாறும் காலம் இனிமேல் வருகிறதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலருக்கு கானான் தேசம் இழைப்பாறும் தேசமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ இழைப்பார்தல் இனி வரும் காரியமாக இருக்கிறது. நமக்கு பரம கானானாகிய பரலோகமே நாம் இழைப்பாருகிற இடம். ஆகவே தேவன் கிரியைகளை முடித்து இழைப்பானது போல நாமும் நம்முடைய கிரியைகளை முடித்து இழைப்பாறு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவாசிக்கும். அங்கேதான் நமக்கு இழைப்பாறுதல், நித்திய இழைப்பாறுதல். ஆகவே தேவன் நமக்கு நியமித்த கிரியைகளை நாம் செய்து முடிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். சத்தியத்தின் படி வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவ நோக்கத்தை முடித்து தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி பரபகாரனாகிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முயற்சிப்போம். நன்றாய் கவனிங்க, ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேலர்கள் அவவிசுவாசத்தினால் கானானை அடைய முடியாமல் போய்விட்டார். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு இடம் இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு இடம் இருக்கு. ஆகவேதான் பிலிப்பியர் வாசிக்கிறோம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் இழைப்பாறும் காலம் இனி வருகிறதாக இருக்கிறது. பரலோகமே நமக்கு இழைப்பாறும் ஸ்தலமாக காணப்படுகிறது. நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் வரைக்கும் தேவ காரியங்களை நிறைவேற்றி முடித்து பரலோகத்திலே நாம் இழைப்பாறுவோம். ஏனென்றால் இந்த பூமியில நாம் இருக்கும் வரைக்கும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை காரித்து நாம் இதை செஞ்சுட்டே இருப்போம். ஆனால் நம்முடைய கிரியைகளை நாம் முடிக்கிற போதோ பரலோக ராஜ்யத்திலே நாம் இழைப்பாறுவோம். அங்கே எந்த விதமான ஒரு ஊழியமோ அல்லது ஜெபமோ ஒன்றும் இருக்காது. நேடி தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருப்போமாகவே பரம காரணமாகிய பரலோகத்தை நாம் சென்றடைய பாக்கியவான்களாக காணப்படுவோம். திரும்பவும் நான் சொல்கிறேன், அவவிசுவாசம் என்கிறது ஒரு பொல்லாத பாவம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாவத்துக்கு பலியாகி தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானே உயிர்த்தெழுதின ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் 11:25 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாகவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்க்கையில என்ன நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. காலம் கொடியதாக இருக்கிறது. நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது, செய்திகளை வர்த்தமானங்களிலே கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, உலகத்தில் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாத காரியங்கள் நடக்குமோ என்கின்ற சம்பவங்களை, செய்திகளை பார்க்கும் அறிவுகள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய இளைப்பாறுதல பிரவேசிக்க விசுவாசத்தினாலே நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது ஓடாத காரியம் என்று எழுதப்பட்ட தேவடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவடைய ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் கருத்தில் கொண்டு பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து பரம காரணாகிய பரலோகத்தை சென்றடைய முயற்சி செய்வோம். கத்தர்தான் கிருப தருவார். சிவபடுவோம். தண்டியாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னீர்களே. ஆண்டவரே, நம்முடைய வசனத்துக்கு நாங்கள் நடுங்குறோம் ஐயா, நடுங்குறோம், நடுங்குறோம். அருமையாண்டவரே, எப்படியாவது உம்முடைய ராஜ்யத்தில் வந்து பிரவேசிக்கிறோம். பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்குது. அதன் வழியாக போகிற சிலர் என்று சொல்லியிருக்கிறீங்களே, சிலர் என்று சொல்லியிருக்கிறீங்களே. தகப்பனே, பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து தகப்பனே, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய நீதியை உண்மையாக தேடி, உண்மையாக தேடி உம்முடைய இளைப்பாறுதல பிரவேசிக்க தகுதாய். கர்த்தர் கிருபை செய்வராக, கிருபை செய்யும் அப்பா, கிருபை செய்யும். இருளை பார்த்தது போதும் வெளிச்சத்தை பார்ப்பார்களா? பிரச்சனைகளையே கதைச்சு கொண்டிருந்தது, சிந்திச்சு கொண்டிருந்தது போதும் ஐயா, அதில் இருந்தெல்லாம் விடுதலாக்க வல்லவராகிய உம்மை சிந்திப்பார்களாக, உம்மை நோக்கி பார்ப்பதாக. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிப்பார்களாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை சந்தேகப்படாமல், வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை விசுவாசித்து 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 தகப்பனே, விசுவாசத்தினாலே பிசாசை எதிர்த்து நீக்கத்தக்கதாய், விசுவாசத்திலே ஜெயம் எடுக்கத்தக்கதாய், விசுவாசத்தினாலே பிரச்சனைகளை மேற்கொள்ளத்தக்கதாய், விசுவாசத்தினாலே சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாய். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்திலே நிலைநிறுத்தும்படியாய் மன்றாடுகிறேனப்பா, மன்றாடுகிறேனப்பா. அவ விசுவாசத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கெடுந்து கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை அலக்கழிக்க நினைக்க, ஆட்கொள்ள நினைக்கிற பொல்லாத அவ விசுவாசத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அகன்று போவதா. தேவ ஜனங்களை விட்டு விலகே, விலகி இயேசுவின் நாமத்தில் கெடுந்து கொள்கிறேன். ஆட்டுக்குட்டிய ரத்தத்தில் கடிந்த புறப்படுது. விசுவாசத்தினால் நீதிமான் வாழுவான் என்று சொல்லுகிறேன், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறேன். அருமையாண்டவரே, அன்பு தகப்பனே, உயிரோடு இருக்கிற தெய்வமே, என்றென்றும் ஜீவித்திருக்கிற தெய்வமே, உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி பார்ப்பார்கள். இருளை பார்த்தது போதும் ஐயா, உம்மை நோக்கி பார்ப்பார்களா? சொந்த போனவர்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, விசுவாசத்தில் தடுமாறி போனவர்களை திரும்ப ஆண்டவரே தகப்பனே தைரியப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்து. நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்ட ஜனங்கள் அல்லவா? இத்தனை பாடுகள் பட்டு நீ கொடுத்த ரட்சிப்பல்லவோ? ஒருவரும் அதை இழந்து போனாலும் கத்தாவே கிருபையாய், கிருபையாய் காத்திருங்கப்பா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று எழுதப்பட்டது. எவ்வளவு பிள்ளைகள் ஆகிய நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள, எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. நன்றி தகப்பனே. பிள்ளைகளை உடைய பாதத்தில் ஒருவராவது கட்டுப்படுறது நமக்கு சித்தம். எல்லோரும் உடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று பெரும்புற தாயிலும் மேலான அன்புள்ள தகப்பன், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை உடைய பிள்ளைகளை சட்டைகளால் மூடி பாதுகாத்து மண்டாடுப்பா மண்டாடு. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென். என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துபாவை கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபாரணம் கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சுதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் அன்னியனும் நம் அனைவரோடும் என்று கூட இருப்பதாக. ஆமென். கத்தர் உங்களை ஆசீர்வதி.